இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும், பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூ சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வன்னியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்த நேருலகம் முடியவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம ஓம் கிரியா அன்னை நமோ இன்று எங்களுக்கு வழமை போல ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் அடிப்படை கருத்துக்களை படிப்பதாகவோ அல்லது அது சார்ந்து வரும் கேள்விகளுக்கு விடை கண்டு அதன் மூலம் எங்களுடைய அனுபவ அறிவை பெருக்குவதோ நோக்கம் எங்களுடைய சத்சங்கத்தில் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். ஆகவே இன்று 2 கேள்விகள் வந்திருக்கின்றது. அவற்றுக்கு விடை கண்டு இன்றைய தினத்தை பற்றியும் அதனை தொடர்ந்து சிறிது உரையாடுவோம். முதலாவது கேள்வி, நேற்று நாங்கள் விடை கண்ட ஒரு விடயத்திலிருந்து ஒரு அன்பருக்கு உதித்த கேள்வி. ஐயா, சொரூப நிலை ஸ்தரத்த நிலை மீண்டும் நேற்று சொல்லப்பட்டது. இந்த சொரூப நிலை தடத்த நிலையில் என்னை பொறுத்தவரையில் நான் என்னுடைய அறிவுத்திறனில் எடுத்ததில் இறைவன் கலந்தும் இருக்கின்றான் கடந்தும் இருக்கின்றான் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த நிலைகளை பற்றி இந்த சொரூப நிலை தடத்த நிலையை வைத்து சில விடயங்களை தருவீர்களா முடியுமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக அதை படித்து விடுவோம். சைவ சித்தாந்தத்தில் சொன்னதுதான், சொரூப நிலையில் பரம்பொருள் இருக்கும்போது அந்த நிலையில் அவன் கடந்த நிலையில் இருக்கின்றான். ஆனால் அவன் தடத்த நிலைக்கு வந்தவுடன் கலந்த நிலைக்கு வருகின்றான். அந்த நிலையில்தான் அவன் 3 விதமாக எங்களுடன் தொழிற்படுகின்றான். ஒன்றாய், உடனாய், வேறாய். ஆகவே ஒன்றாய், உடனாய், வேறாய் இருந்து அவன் தொழிற்படும் விடயம் இந்த கலந்த நிலையில்தான் உண்டு. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுருக்கமான பதில் அதுதான். கடந்த நிலை என்றால் சொரூப நிலை, கலந்த நிலை என்றால் தடத்த நிலை. இதை நாங்கள் வேறு விதமாகவும் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் படிப்பித்திருக்கின்றார். கடந்த நிலை என்றால் சிறப்பு நிலை, கலந்த நிலை என்றால் பொதுநிலை. இதற்கு ஒரு உபமானம் சொன்னால் இன்னும் உங்களுக்கு அது முழுமையாக பதிந்துவிடும். அது பேராசிரியர் சொன்ன உபமானம். எனக்கே அவர் அந்த உபமானத்தை சொன்ன பின் தான் அதன் ஆழம் புரிந்தது. நாங்கள் சிறு வயதிலிருந்து முருகன் பிள்ளையாரின் மாம்பழ கதை தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். நாரதர் ஒரு மாங்கனியை மாம்பழத்தை கொண்டு கொடுக்கின்றார் சிவன் பார்வதியிடம். அவர்கள் குடும்பமாக விநாயகர் முருகனுடன் இருந்த நேரத்தில் கொடுத்து அதை சொல்கின்றார் நாரதர் முறையில், இந்த பழம் மிகவும் அருமையான பழம், இதை உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன், ஆனால் ஒருவர் மாத்திரம்தான் இதை சாப்பிடலாம் என்கின்றார். ஆனால் இரண்டு பிள்ளைகள், அவர்கள் ஒருவரையொருவர் பார்க்கின்றார்கள் யாருக்கு இந்த பழம் கிடைக்கும் என்று. இது வரலாறு. ஆனால் சிவன் பார்வதி அவர்களுக்கு ஒரு சோதனை வைக்கின்றார்கள். ஏனென்றால் ஒருவருக்குத்தான் அந்த பழம் கொடுக்கலாம். நாரதர் தன்னுடைய லீலையை தொடங்கிவிட்டார். இருவரும் சாப்பிட முடியாது. ஆகவே சொல்கின்றார்கள், ஓ நாரதர் சொல்கின்றார், நீங்கள் யார் முதலில் இந்த உலகத்தை சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பழம் என்று. உடனடியாக முருகன் மயிலை எடுத்துக்கொண்டு கிளம்புகின்றான், பறக்கலாம். விநாயகர் யோசிக்கின்றார், மூஞ்சூருடன் எப்படி செல்வது தன்னுடைய வாகனத்தில், முடியாது. திடீரென்று அவருக்கு ஞான உதயம். இந்த உலகத்தை படைத்தவனே இறைவன், சிவசக்தி. ஆகவே அவர்களை மூன்று தரம் சுற்றினால் இறைவனை சுற்றிய உலகத்தை சுற்றியது என்று நினைத்துக்கொண்டு அவர்களை சுற்றுகின்றாராம். அது முடிந்தவுடன் அவருக்கு மாங்கனி கொடுக்கப்பட்டு விட்டது. முருகன் உலகத்தையே வலம் வந்து அங்கு வரும்போது மாங்கனி தாய் தந்தையரின் கையில் இல்லை, அது முருகனுக்கு கிடைத்து விட்டது. அதனால் கோபம் கொண்ட முருகன் விநாயகருக்கு கிடைத்து விட்டது. அதனால் கோபம் கொண்ட முருகன் பழனி மலைக்கு கோவணத்துடன் சென்று அங்கு அமர்கின்றான் என்பது வரலாறு. அதை நாங்கள் அந்த வரலாறை அத்துடன் விட்டு விடுவோம். ஆனால் அவன் பழனி மலைக்கு சென்றதுக்குரிய காரணம் சைவ சித்தாந்த முறைப்படி சிறிது நோக்கின் அது மணிபூரக சக்கரத்துக்குரிய கோவில் கோவிலாக அமைந்தது இறுதியில். ஏனென்றால் தாயின் தொப்புள் கொடி அவன் தன்னுடைய ஆரம்ப நிலைக்கு செல்கின்றான் என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது கதைக்கு வருவோம். இப்போது கேள்வி என்னவென்றால், நானும் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பேராசிரியர் சொன்னது முழுக்க முழுக்க இந்த விடயம் சைவ சித்தாந்தத்துடன் ஒப்பிட்டு, நானும் சிறுவனாக இருக்கும்போது எனக்கும் இந்த கதையை கேட்கும்போது எனக்கும் கோபம். ஏனென்றால் முருகன் அழகானவன், எனக்கு முருகனை பிடிக்கும் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அவருக்கு கிடைக்காமல் விநாயகனுக்கு கிடைத்தது அவருக்கு விருப்பமில்லை, தான் சிறு வயதில் இருக்கும்போது என்கின்றார். ஆனால் விநாயகனுக்குத்தான் அந்த பழம் கிடைத்தது. அது மாம்பழம் அல்ல, அது ஞானப்பழம் என்கின்றார். அதிலிருந்துதான் சித்தாந்தம் துவங்குகின்றது, அதற்குரிய விளக்கம். ஆகவே கேள்வி என்னவென்றால், பிள்ளையார் இறைவன் சிவசக்தியை சுற்றி அதை பெற்றுக்கொள்கின்றார். முருகன் உலகத்தையே சுற்றி வந்து வருகின்றார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை. இதை நாங்கள் எங்களுக்கு எந்த கடவுள் விருப்பமோ அந்த நேரம் ஒவ்வொருவரும் மனதில் இது சரியாக நடந்ததா பிழையாக நடந்ததா என்றெல்லாம் நாங்கள் அதை சிந்தித்திருப்போம். ஒரு விளக்கம் இல்லாமலும் இருந்த நிலை உண்டு. ஆனால் இறுதியில் இறைவன் தானே தாய் தந்தை என்றபடியா பிள்ளையாருக்கு கொடுத்தது அது நியாயம்தான் என்று நாங்கள் அதில் அடங்கிவிட்டோம். ஆனால் பேராசிரியர் இன்னொரு படி மேலே போகின்றார். உண்மை விளக்கம் என்ன இந்த வரலாறில் இருந்தென்றால், அதுதான் இந்த அன்பர் இன்று கேட்ட கேள்விக்குரிய உண்மை விளக்கம். இறைவனுக்கு ரெண்டு நிலை உண்டு. ஒன்று கடந்த நிலை, ஒன்று கலந்த நிலை. அந்த கலந்த நிலையை உணர்த்துவதற்காகத்தான் முருகன் உலகம் முழுக்க சுற்றி வந்தான். ஏனென்றால் உலகன் இறைவன் உலகத்தில் இருக்கும் எல்லா பொருட்களிலும் இருக்கின்றான். அவனால் தான் படைக்கப்பட்டவை. ஆகவே சொன்ன வாக்கு கேட்டபடி அவன் முழுவதையும் சுற்றி வந்தான். ஆனால் விநாயகன் என்ன சிந்தித்தான்? அம்மை அப்பர்தான் இவற்றையெல்லாம் உருவாக்கியவர்கள். ஆகவே அவரை சுற்றி வந்தால் காணும் என்று சுற்றுகின்றான். அதை பேராசிரியர் அழகாக சைவ சித்தாந்தத்தில் அது கடந்த நிலையை காட்டுகின்றது என்கின்றார். அங்கு அவர்களை விட வேறொருவருமே இல்லை. ஆகவே இந்த ஞானப்பழம் கதை எங்களுக்கு ஒரு மாம்பழ கதையாகவும், ஒரு தாய் தந்தையர் ஒரு ரெண்டு பிள்ளைகளுடன் இருக்கும் போது அது எப்படி அது நடைபெறுகின்றது என்பதையும் சித்தரித்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்போது சித்தாந்திகள், அந்த விடயத்தில் சிந்திப்போமாக. இருந்தால் பேராசிரியர் சொல்கின்றார், இங்கு எங்களுக்கு புகட்டப்பட்ட விடயம் ஆன்மாக்களுக்கு கலந்த நிலையும் கடந்த நிலையையும் உணர்த்துவதே. ஆகவே இரண்டு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லோருக்கும் முருகக்கடவுள் கலந்த நிலையை உணர்த்துகின்றான். அதுதான் முதல் நிலை சைவ சித்தாந்தத்தில். நாங்கள் அதில் இருந்துதான் சிறிது சிறிதாக கடந்த நிலையில் இருக்கும் இறைவனை அறிய வேண்டும், உணர வேண்டும். அதை விநாயகன் காட்டுகின்றான். ஆகவே நடந்தது ஞானப்பழ விளையாட்டாக இருந்தாலும் இரண்டு நிலையும் சொல்லப்பட்டது என்று பேராசிரியர் சொல்கின்றார். இதில் மேலும் ஒருபடி சென்று பார்த்தால், நாங்கள் படித்திருக்கின்றோம் சித்தாந்தத்தில் விநாயகன் ஞான கடவுள் என்று. ஏன், முருகன் கூட ஞான கடவுள்தானே, அவர்தானே அறிவுக்குரியவராக விளங்குகின்றார் என்றும் படித்திருக்கின்றோம். அப்போது கூட எங்களுக்கு மனதில் ஒரு சஞ்சலம், இது என்ன ரெண்டு பேர் ஞான கடவுளா? அதற்குரிய விடை இல்லை. விநாயகன் முருகன் ஞான கடவுளாக கலந்த நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு அவன் அதை விளக்குகின்றான். அதுதான் உண்மை. விநாயகன் தன் உருவிலேயே ஞானத்தை காட்டுகின்றான், ஓம்கார வடிவத்தை. முருகன் ஓங்காரத்தை பற்றி எல்லோருக்கும் சொல்கின்றான் தந்தை மூலமாக. விநாயகன் அதன் வடிவிலேயே உருவாகி இருக்கின்றார் என்பதுதான் அதற்குரிய மேலதிக விளக்கம். ஆகவே இரண்டு கேள்விகளும் ஆன்மீகத்தில் எங்களுக்கு உண்டு, இருந்திருக்கும் பலருக்கும். அதற்குரிய விடை இன்று இந்த அன்பர் கேட்டதினால் மேலும் விஸ்தரிக்கப்பட்டு பேராசிரியர் சொன்ன உவமான ஞானப்பழ கதை மூலம் என்று கொடுக்கப்படுகின்றது. பாபாஜி பரம்பொருளுக்கு நன்றி. அடுத்த கேள்வி வந்திருந்தது, நாங்கள் நான் என்று இருக்கும் வரையும் ஆன்ம உணர்வை பெற முடியாது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம். அதுதான் உண்மையும். எப்போது எங்களுக்கு நான் எனது என்பது முற்றாக அகழ்கின்றதோ அப்பதான் இறை உணர்வு முற்றாக கிடைக்கும் என்பது அதன் கருத்து. இந்த அன்பர் சொல்லுகின்றார். அவருடைய கேள்வி என்னவென்றால், நிச்சயமாக நாங்கள் இந்த இதுவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்தினி பாதம் நின்று இந்த நிலையை அடைய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றீர்கள் ஐயா. இது புரிந்து கொண்டது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் அந்த நான் எனதிலிருந்து விடுபடுவதற்குத்தானே இவ்வளவு போராடுகின்றோம். அதற்கு இருவினை ஒப்புத்தான் முதலாவது பகுதி என்றும் சொல்லியிருக்கின்றீர்கள் சைவ சித்தாந்தத்தில் இருந்து பேராசிரியர் சொன்னதை. அதை பற்றிய மேலதிக விளக்கம் என்று நான் இங்கு கேட்பது என்னவென்றால் என்று அவர் சொல்கின்றார் என்றால், இவற்றை எவ்வாறு வெல்வது? சொல்லியிருப்பீர்கள் மூன்றும் ஒரு முறை இன்று எனக்கு தேவை என்று கேட்கின்றார். நிச்சயமாக இருவினை ஒப்பென்றால் என்ன, நல்லதையும் இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக எடுக்க வேண்டும் என்பது ஆரம்ப நிலை. அந்த நிலையை எடுத்தால்தான் நாங்கள் இந்த பிறப்பில் ஆகாமிய வினையை ஈட்டுவதை குறைக்கலாம் என்பது சைவ சித்தாந்த விளக்கம். அதன் வழி நின்றுதான் நாங்கள் எங்களுடைய வினைகளை ஒரு ஏதாவது ஒரு பிறப்பில் முற்றாக அகற்ற முடியும் என்பதும் படித்திருக்கின்றோம். ஆனால் இங்கு ஒரு நுணுக்கமான விடயத்தை இன்று இந்த கேள்வியின் மூலம் பார்த்து விடுவோம். இந்த அன்பர் கேட்டதற்காக பேராசிரியர் சொன்னதுதான், அதாவது நாங்கள் இந்த விளக்கத்தை, இருவினை ஒப்பந்த விளக்கத்தை இன்னும் மேலதிகமாக சிந்தித்து பார்த்தால், எங்களுக்கு வினை தந்தவன் யார், வினையை ஊட்டினவன் யார், வினையை விதைத்தவன் நாங்கள் ஆன்மாக்கள், அதை பிராப்த வினையாக ஊட்டியவன் கடவுள். ஆகவே இன்னொரு விளக்கத்தை நாங்கள் இங்கு பார்க்கலாம். இதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு மீண்டும் ஒரு முறை அதை பற்றி பேசச் சொல்கின்றார். ஒரு புது நோக்கில் பார்த்து விடுவோம். இந்த வினைகளை ஊட்டியவன் இறைவன் என்றால் சிந்தித்து பார்ப்போம். அந்த வினைகளை அவனிடமே விட்டுவிட்டால் எங்களுக்கு ஆகாமிய வினையை குறைக்கலாம் தானே? அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இறைவனை முன்வைத்து செய்யுங்கள் நிகழ்காலத்தில் செய்யும் விடயங்களை. அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆகாமிய வினை இல்லை, வந்த பிராப்த வினையை நாங்கள் அனுபவிக்கின்றோம். ஆகாமிய வினையை எடுக்காமல் இருக்க பார்க்கின்றோம் முழுமையாக. அப்படி முழுமையாக எடுக்காமல் இருந்து விட்டால் இருக்கிற சஞ்சித வினையை இறைவன் எரிக்கின்றான் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இது எவ்வளவு அற்புதமான விடயத்தை சூட்சுமமாக தந்திருக்க, ஆனால் நாங்கள் அதை உணரவில்லை. தந்தவனிடமே திருப்பி கொடுத்து விட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் திருப்பி கொடுத்து விடலாம். இதை வைத்து நான் எங்கே உங்களை கூட்டிச் செல்கின்றேன் என்றால் இன்று ஒரு ஓமானத்திற்கு மனதில் வந்தது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் எல்லாருக்குமாக படைக்கப்பட்டவையே தவிர எங்களுக்காக மாத்திரம் அல்ல. அப்ப நாங்கள் இந்த இறைவனை ஒப்பில் நாங்கள் மேலே வர வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலேயே இந்த உலகத்தில் இருக்கும் பொருட்களை எங்களது ஆக்கக்கூடாது முழுமையாக. ஆனால் எங்களது ஆக்காமல் வாழவும் முடியாது உலகியலில், அதுவும் உண்மை. ஆகவேதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, உனக்கு தேவையானவற்றை மாத்திரம் எடுத்துவிட்டு மற்றவற்றை விட்டுவிடு. ஏனென்றால் நாங்கள் முழுக்க முழுக்க உலகத்தில் இருக்கும் பொருட்களை எங்களது ஆக்கி கொண்டு போனால் வினையின் துன்பமும் தான் மிஞ்சும். ஆகவே இந்த நிகழ்கால வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் எடுத்துவிட்டு மற்றவற்றை மற்றவர்களுக்கு விட்டு விடுங்கள். அவர்கள் எடுக்கலாம், எடுக்காமல் விட்டு விடலாம். அதை நாங்கள் உணர மறுக்கின்றோம் பிரபஞ்சத்தில். ஆகவேதான் இந்த ஆகாமிய வினைகள் ஏறுகின்றன நிகழ்காலத்தில். ஆகவே இன்றிலிருந்தாவது எங்களுடைய வாழ்க்கைக்கு சௌகரியமாக வாழலாம் நீங்கள், அது தப்பில்லை. அதற்கு மேலாக எல்லாவற்றையும் எடுத்து நீங்கள் சேர்க்க முற்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் போகும்போது 4 பேர்தான் உங்களை உங்களுடைய உடலை கொண்டு போவார்களே தவிர இந்தவை ஒன்றும் உங்களுடன் வரமாட்டாது என்பது கிரியா யோகம் மூலமாகவும் சைவ சித்தாந்தம் மூலமாகவும் நாங்கள் படித்து விட்டோம். ஆகவே என்னத்திற்காக இந்த சேர்ப்பு? சரி, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பாதுகாக்க வேண்டும் தந்தை என்ற முறையில் என்று வைப்போம் என்று யான் தந்தையார் தினத்தில். சரி, அவர்களுக்கு மாத்திரம் எடுத்து வையுங்கள் சிறிதளவை, அதற்கு மேலாக என்னத்திற்கு என்றபடியால் அந்த விடயத்தில் சிறிது சிந்தியுங்கள். நிகழ்காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள். இல்லை என்பதல்ல, உலகியலிலும் ஆன்மீகத்திலும். ஆனால் முழுமையாக கஷ்டப்பட்டு இவற்றையெல்லாம் சேர்த்துவிட்டு இந்த ஆன்மீக பகுதியை கைவிட்டு விட்டு மீண்டும் மீண்டும் புறப்படுத்து அந்த சுழலில் சிக்க வேண்டாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வியில் இருந்து ஒரு விதமான சிந்தனை என்று உதித்தது. ஆகவே இந்த கொள்கையின்படிதான் பாபாஜியும் சொல்கின்றார், தன்னிடம் உங்களுடைய சுமையை தந்துவிட்டு சாதனையை செய்யுங்கள் என்கின்றார் எங்களுடைய அப்பாவாகிய பாபாஜி, கிரியா அப்பா. இன்றைய என் தந்தையர் தினத்தில் அதை நினைவு கூறுகின்றேன். ஆனால் அவர் சுமைகளை தந்துவிட்டு இந்த சாதனையை செய்யுங்கள் என்றதில் நாங்கள் எங்களுக்கு என்னென்ன கஷ்டமாக இருக்கோ அதை மாத்திரம் விட்டுவிட்டு மற்றதை வச்சுக்கொண்டு சாதனை செய்வோம் என்று உலகியலில் யோசித்து கொண்டிருப்பவர்கள் பலர். அதாவது உலகையும் சேர்த்து விட்டோமே, அவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு எங்களுக்கு மனைவியால் கஷ்டம், மக்களால் கஷ்டம், அல்லது வேறு துன்பங்கள் இருக்கு, பாபாஜி நீ அவற்றை பார்த்துக்கொள், நான் உன்னை நோக்கி சாதனை செய்கின்றேன் என்று சேர்த்ததை பக்கத்தில் வைத்துக்கொண்டு சாதனை செய்பவர்கள் பலர். ஆதலால் தான் சாதனை நன்றாக அமையாது போகின்றது. ஆகவேதான் இந்த அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழி நிற்க வேண்டும் என்று பாபாஜி முதலில் அந்த வாக்கியத்தை தந்துவிட்டார். ஆகவே நான் எனது என்பதில் எனதாக்கிய பொருட்களில் தேவையானவற்றை வைத்துக்கொண்டு பாபாஜியின் தங்க விதியான இரண்டாவது விதியான தொண்டு மூலம் அவற்றை கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் அது உங்களை சார்ந்தது அல்ல, நாங்கள் அதை எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவேதான் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் இன்னும் உணர வேண்டுமென்றால் ஒரு சாதாரண விடயமாக ஒரு நூலகமாக பார்க்கலாம். பொது நூலகம் எல்லோருக்கும் தெரிந்த உபமானம். இந்த நூலகம் எப்படி தொழிற்படுகின்றது? நீங்கள் நூலகத்துக்கு போகின்றீர்கள், உங்களுக்கு விருப்பமான புத்தகத்தை எடுக்கின்றீர்கள், அவர்கள் உங்களுக்கு நாள் கெடு வைக்கின்றார்கள், 2 கிழமையில் கொண்டு வந்து திருப்பி தர வேண்டும் என்று அதை கொண்டு போய் திரும்ப கொடுக்கின்றீர்கள், திரும்பவும் தேவை என்றால் எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள், பாவிக்கின்றீர்கள், திரும்ப கொண்டே கொடுக்கின்றீர்கள், அதை உங்களது ஆக்கிவிட முடியாது. அதனால் என்ன நன்மை நடக்கின்றது? அந்த நூலை பலரும் உலகத்தில் படிக்கின்றார்கள். அதே போல்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பொருட்கள் எல்லாமே எல்லோருக்கும் உரியது. அதை நாங்கள் எனதாக்கி எங்களுடன் வைத்திருப்பதால், எங்களுக்கு தேவைக்கு அதிகமாக வைத்திருப்பதால் ஒரு பலனும் இல்லை. நீங்கள் ஆகாமிய வினையைத்தான் கூட்டுகின்றீர்கள், துன்பத்தை கூட்டுகின்றீர்கள். ஆகவே முதலில் அந்த தேவை இல்லாத அளவுக்கு அதிகமான இருக்கும் விடயத்தை நாங்கள் எல்லோரும் விட பார்ப்போம். பொருளை அதை விட பார்க்கும் போது எங்களுடைய ஆகாமிய வினை குறைய தொடங்கும். அதன் பிறகு நாங்கள் இருவினை ஒப்பை நாடி இருவினை ஒப்பு மூலம் மற்றவற்றை இல்லாது பண்ணுவோம் என்பது இன்றைய தந்தையர் தினத்துடைய ஒரு நிகழ்வாக இந்த விடயத்தை சிறிது கூட கொண்டு போயிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த பொருட்களை சேர்ப்பதெல்லாம் கூடுதலாக தந்தை மேர்தான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது தந்தையாருடைய ஒரு ஒரு செயல்முறையாக உலகத்தில் அமைந்திருக்கின்றது. தந்தையார் தான் குடும்பத்துக்கு பொறுப்பு. ஆகவே அவர்தான் இந்த பொருட்களை எல்லாம் சேர்க்க வேண்டும். ஆனால் இன்றைய சிந்தனை என்ன? தந்தையார்களுக்கு அளவுக்கு அதிகமாக சேர்த்து உங்களுடைய உடல்நிலையை கெடுத்து இறுதி நிலையில் ஊர்வலம் போகாது, அளவோடு சேர்த்து ஆன்மீகத்தை சிறிது சிறிதாக அதனுடன் சேர்த்து ஆன்மீகத்தில் நின்று உங்களுடைய வாழ்க்கையை வெல்லுங்கள். இதற்கு நான் நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி. ஆகவே இந்த 2 கேள்விகளும் தான் இன்று வந்தது. அதற்கு மேலாக இன்று தந்தையர் தினம், எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் தந்தையாக உலகிற்கே தந்தையாக இருப்போன் பரம்பொருள், அதற்கு கீழ் சத்குரு நிலையில் எங்களுக்கு தந்தையாக, கிரியா சாதகர்களுக்கு தந்தையாக இருப்பவன் பாபாஜி. ஆகவே தந்தையர்கள் என்றால் அதற்கொரு சொல் இருக்கின்றது, சினிமாவில் அது பாடலாகவும் இருக்கின்றது, சுமை தாங்கி. ஆகவே அதனால்தான் தந்தையர்கள் போற்றப்படுகின்றார்கள். அவர்கள் சுமை தாங்கியாக உலகியலில் இருக்கின்றார்கள், குடும்பத்தை தாங்குகின்றார்கள். அந்த குடும்பத்தவர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் உழைக்கின்றார்கள். தாயாரின் கடமை எல்லோருக்கும் அன்பை கொடுப்பது, குடும்பத்தை சரி செய்து கொண்டு செல்வது. ஆகவே அந்த தந்தையர் தினத்தை நாங்கள் இன்று எல்லோரும் கொண்டாடுகின்றோம். பரம்பொருளை அந்த நிலையில் நாங்கள் நினைக்க வேண்டும், அதற்கு கீழ் சத்குரு. ஆகவே அந்த நிலையில் இருக்கும் பரம்பொருள்தான் எங்களுக்கு உண்மையான தந்தை என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. இந்த உடலில் இருக்கும் தந்தைமார்கள் எல்லாம் இந்த உடலில் மாத்திரம்தான். அதன் பின் அந்த ஆன்மா தந்தையா மகனா மகளா தாயா என்பது ஒருவருக்கும் தெரியாது அடுத்த பிறப்பில். ஆனால் இந்த உலகில் இருக்கும் போது அந்த விடயத்தை தந்தைமார்கள் செய்தே ஆக வேண்டும். ஆனால் அது ஒரு டெம்பரரி என்று சொல்லுவோம், அதற்கு தமிழ் வார்த்தை இப்போ உடனடியாக வரவில்லை, அது ஒரு தற்காலிகமான ஒரு தந்தை. ஆனால் தந்தையார், தினத்தில் நாங்கள் நினைக்க வேண்டியது எங்களுடைய உண்மை தந்தை பரம்பொருளை, அந்த உண்மை தந்தையை காட்டும் கிரியா சாதகர்களாக இருந்தால் சத்குரு கிரியா பாபாஜி என்ற தந்தையை நாங்கள் நினைக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு மேலாக இந்த தொண்டின் சிறப்பு இன்று வள்ளலாருடைய இடத்தில் சிவப்பிரகாசம் ஐயாவின் சன்னிதானத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. கிரியா பாபாஜியின் சாதகர்களால் நடந்து முடிவுற்றிருக்கின்றது. இப்போது இன்று அவருடைய வள்ளலாருடைய மகா மந்திர வேள்வி முடிவடைகின்றது. இதை பற்றி பேசியிருக்கின்றோம். இன்று 55வது நாளில் அவர்கள் முடிவை கொண்டாடுகின்றார்கள். அந்த நாளில், இன்றைய தினம்தான் இறுதி நாளாக அமைந்த நேரத்தில், எங்களுடைய அன்னையின் பிறந்த தினமும் இன்று அமைந்திருக்கின்றது. நேற்று அதை பற்றி சிந்தித்தோம். அந்த நாளில் தந்தையர் தினமும் அமைந்திருக்கின்றது. அங்கு எங்களுடைய உலகளாவிய சங்கங்கள் எல்லோரும் சேர்ந்து அன்னையர் தினத்தில், இது 2வது வருடமாக, போன வருடம் எடுத்த முடிவு, அதற்கு முதல் வருடம் அதை நான் விண்ணப்பித்திருந்தேன் சிவப்பிரகாசம் ஐயாவிடம். இது எல்லோருக்கும் தெரியப்பட வேண்டிய விடயம் என்றபடியாக இங்கு கதைக்கின்றேன். தனிய உணவுக்கு மாத்திரம் எங்களுடைய சங்கம் உதவி செய்யாது. முடியாத சிறுவர்களுக்கு படிப்பு கொடுப்பதற்கும் உதவி செய்ய வேண்டும். அந்த படிப்பு கொடுக்கும் பணத்தை அன்னையர், எங்களுடைய கிரியா அன்னையுடைய பிறந்த தினத்தில் ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். அதன்படி இன்று 2வது வருடமாக அவர்களுடைய படிப்பு செலவுக்கு அந்த ஆசிரமத்தில் அந்த காணிக்கை கொடுக்கப்பட்டது ஐயாவிடம். ஆகவே நாங்கள் செய்யும் தொண்டு உணவில் இருக்கின்றது முழுமையாக எங்களுடைய சங்கத்தில். அதற்கு அடுத்த பகுதியான படிப்புக்கும் அறிவை கொடுப்பது என்பது உணவு கொடுப்பதை விட சாலச் சிறந்தது என்று அருளாளர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே அந்த அறிவை சிறார்களுக்கு, முடியாத சிறார்களுக்கு கொடுக்கின்றோம். அந்த தொண்டும் சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு உலகளாவிய முறையில் எங்களுடைய சங்கத்தில் முழுமையாக இந்த திருப்பணி உண்டியலில் போடும் பணம் சென்று கொண்டிருக்கின்றது. அதை மேலும் மேலும் உங்களால் முடிந்த அளவு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு, தேவையில்லாதவற்றை அதற்கு போட்டால் அது பலருக்கும் உதவும். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். அதற்கு மேலாக இன்று எங்களுடைய சிதம்பர சங்கம், சென்னை சங்கம், அதைவிட கும்பகோண சங்கத்திலிருந்து கார்த்திகேயன் ஐயா, முரளி ஐயா, சின்னத்துறை ஐயா எல்லோரும் அங்கு சென்று இந்த பணியில் தொண்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அன்னைக்கு காணிக்கையாக தொண்டு செய்கின்றார்கள் பாபாஜியின் வழியில். அதற்கு மேலாக வள்ளலாருடைய வழியில் அந்த நிகழ்வில் தொண்டு செய்து முடித்திருக்கின்றார்கள் சங்கம் சார்பாக. அதில் எல்லோருக்கும் பங்குண்டு. அதையும் இங்கு சிறப்பு செய்தியா என்று அன்னையின் பிறந்த தினத்தில் சொல்லி, தந்தையாருடைய தினத்தில் சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமஹ. இப்போது இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம் ஐயா. கார்த்திகேயன் சார்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமஹ,
ஓம் சிவாய நமஹ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் மாணவர் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். அதான் உண்மையும் கூட. நீ நம்ம ஒத்துவிட்டாலும் ஒத்து காட்டினாலும் அதுதான் நடக்க போகுது. அது பிரபஞ்சத்தினுடைய பெரிய ஆற்றல். அத சைவ சித்தாந்தத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நீங்க ஒத்துக்கிட்டாலும் கவலை இல்லை, ஒத்து காட்டினாலும் கவலை இல்லை. அது அதனுடைய வேலைய செம்மையாக தெளிவாக அது செஞ்சுட்டு இருக்கும். அந்த கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்களும் அதுக்குள்ள கூட இருந்து செம்மையா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பீங்க. இதுதான் சைவ சித்தாந்தத்துல பேராசிரியர் அழகா சொல்வார். அதுபா பணிஞ்சு போகக்குள்ள நம்மளுடைய சுமையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு சொல்லுவார். அது ரொம்ப அழகாக இந்த சத்சங்கத்துல நீங்க எடுத்து கூடியிருந்தீங்க. இன்னும் சமயத்துல டவுட் வரக்குள்ள சில கேள்விகளை கேட்டு அதை பதிலாக கொண்டு வந்து நீங்க நம்ம கேட்டு தெளிவுபட்டுக்க வேண்டியதுதான். அப்படித்தான் எல்லா உயிரும் அப்படிதான் பெற்றாகணும், அதான் நமக்கு விதிக்கப்பட்டது. எல்லாரும் அந்த நிலையில தான் இருக்காங்க. அந்த வகையில ஒரு சிறப்பான இது. அதே மாதிரி இன்றைக்கு அன்னையர் தினம், அன்னை நாகலட்சுமியோட பிறந்த தினம், தந்தையர் தினம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிற ஒரு கால சூழ்நிலையில வடலூர்ல சிவபிரகாஷ் ஐயா அவருடைய அந்த வேள்வியில போய் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. நல்லா சிறப்பாக நடந்துச்சு. அதுல போய் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. அதுல நம்ம சங்க சார்பா செய்த உதவி அவரு பார்த்துட்டு ரொம்ப மன நெகிழ்வு, அவர் முகத்தை நான் பார்த்தேன், ரொம்ப மனம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்ப என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, பாபாஜி எப்பயும் அவருக்கு குறைவு இல்லாத சில உதவிகளை செஞ்சு அவர் இன்னும் நிறைய உதவிகளை அந்த மக்களுக்கு செய்யணும்ன்றது நான் பாபாஜிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அந்த வகையில அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்டு வந்தோம். இதனுடைய நன்மைகள் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேரும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பிரபஞ்சம் அப்படிதான் இருக்கு. யாரு எங்க இருந்தாலும் அதை இது கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இருக்கு, வாங்க வேண்டியதை வாங்கிட்டு இருக்குது, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருக்குது, எடுக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிதான் எல்லா விஷயமும் நடக்குது. ரெண்டு காலு, அறிவு, பணங்காசி, பலங்காசி, பலம், பதவி இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன விஷயத்த செய்ய முடியல. அவர் ரெண்டு காலம் முடியாத படுத்த படுக்கையில இருந்துட்டு அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி செய்யறாருன்னா அது எப்படி நடக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் திருவர்களுடைய ஒரு பெரிய சக்தி. அவருக்கு அந்த நிலையை கொடுத்து உணர வச்சு அதுல பல பேரை பக்குவப்படுத்துறதுக்காக இறைவன் அதை நடத்துறாரு. அதை பார்த்து நாமளும் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிக்கிறதுக்குத்தான் அந்த வாய்ப்பு நமக்கு அணுகியிருக்காரு. அந்த வகையில அவருடைய தொண்டும் சிறக்கணும், உங்களுடைய தொண்டும் சிறக்கணும். மேலும் மேலும் நல்ல விஷயங்களுக்கு நம்மள பாபாஜி துணையா கொண்டு போகணும். நம்ம நினைச்சு நடக்காது, பாபாஜி நம்மள துணையா அவர் விரும்பி நம்மள அந்த இடத்துல வச்சுக்கணும். அந்த வகையில இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்துச்சு. அது எல்லாருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனையும் சத்குரு பாபாஜியும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன் சார். இன்று இறைவன் ஐயான பிள்ளை ஏதோ பணியில் இருக்கின்றார் போல் இருக்கின்றது. நீங்கள் சமூகம் அழைத்து வளமை போலவே இந்த சுருக்கமான கருத்தை மிகவும் அருமையாக அதற்கு மேலாக மெருகூட்டி கொடுத்திருக்கின்றீர்கள் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். அதற்கு மேலாக சங்கம் சார்பாக இந்த தொண்டிலும் கலந்திருக்கின்றீர்கள் இந்த இன்றையான் வள்ளலாருடைய நிலையத்தில். மிகவும் சிறப்பு. எங்கள் பகுதி எங்களுக்காக நீங்கள் சிலர் அதை கலந்து சிறப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம், எல்லோருக்கும் நன்றி சொல்வோம். இன்றையான் தந்தைய தினத்தை மீண்டும் நினைவு கூறுவோம், பரம்பொருளை நோக்குவோம். எங்களுடைய அழியாத தந்தையாக மற்ற தந்தையர்களையும் நாங்கள் உலகியல் மூலமாக இன்று நினைப்போம், அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவோம். சத்குரு கிரியா பாபாஜிக்கும் கோடி கோடி வணக்கம். தந்தையர் நிலையில் எங்களை வழி நடத்துவதற்கு, அதற்கு மேலாக அன்னையின் பிறந்த தினம் இன்று சிறப்பாக தொடங்கிவிட்டது. முதலாவதாக அந்த தினம் முடிவடைந்ததாக கோயம்புத்தூர் அன்னை அறிவித்திருந்தார். அவர்கள் சங்கம் சார்பாகவும் அவர்கள் இப்போது நிகம்பில் இருப்பதால் இலங்கையில் அங்கிருக்கும் சாதகர்களை கூட்டி அங்கு இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து படங்கள் அனுப்பியிருக்கின்றார். முதல் சங்கத்தில் நிறைவு பெற்றிருக்கின்றது, இன்னும் பழைய சங்கங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய சங்கத்திலும் இன்று மாலை நடைபெறப் போகின்றது. யாராவது அதில் உலகளாவிய முறையில் அதில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் இதே இணைப்பில் இரவு 6 மணியிலிருந்து கனடா நேரத்துக்கு 9 மணி வரை நீங்கள் பங்கு பெற்றிக் கொள்ளலாம். நன்றி சொல்வோம், எல்லாம் சிறப்பாக நடக்கின்றது, எல்லாவற்றும் சிறப்பு. இதில் உதவி செய்யும் எல்லா தொண்டர்களுக்கும் முதற்கண் இங்கு நன்றியை சொல்கின்றேன். பலரும் ஆர்வமாக எங்களுடைய சங்கத்தில் நடக்கும் நிகழ்வுக்கு இங்கு தொண்டு செய்ய காத்திருக்கின்றார்கள். நன்றி சொல்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.